நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் மாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியிற்றேந்த நருமை காக்கவே சமாதியிற்றேந்த நருமை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேருளம் யவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவா. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அதன் மூலம் அனுபவத்தை பெறும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பாணியில் இன்று இருவரிடமிருந்து கேள்விகள் வந்திருக்கின்றன. அவற்றிற்கு முடிந்தளவு விடை காண்போம். முதலாவது என்பர் கேட்கும் கேள்வி, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை மையமாக வைத்து பல கேள்விகள் தொடுத்திருக்கின்றார். அவர் தொடுத்த தலைப்புகள் என்னவென்று பார்த்தால் வினைகள் முயற்சி. இவற்றை வைத்து பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக அவர் சொல்கின்றார், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நாங்கள் அனுபவிக்கும் இன்பம் துன்பம் எல்லாம் முன்வினையில் இருந்து எங்கள் முற்புறப்புகளிலிருந்து வந்த வினைகளிலிருந்து நாங்கள் இந்த புறப்பில் அனுபவிக்கின்றோம் என்பது புரிகின்றதையா? அதை பிராப்த வினை என்றும் சொல்லி தந்திருக்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், அப்படி தெரிந்து கூட நாங்கள் இந்த வாழ்க்கையில் முயற்சிகள் செய்கின்றோம் எல்லாவற்றிற்கும். ஆகவே இது கடந்த கால பயனாக வரும் பலனாக வரும் வினைகளாக இருந்தால் நாங்கள் இந்த முயற்சி செய்வது ஒரு பயனும் அளிக்காதா? எண்ணத்திற்காக நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்கின்றோம். ஆகவே இது விளங்கிவிட்டால் முயற்சி செய்யாமல் இருப்பது சரியா அல்லது நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டுமா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அது எந்த விடயத்திலுமாக இருக்கலாம் என்று சொல்கின்றார். ஆன்மீகமாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த முயற்சி என்பது நாங்கள் எப்போதும் செய்ய வேண்டும். எங்களுக்கு பழைய புறப்புகளிலிருந்து வந்த சஞ்சித வினையிலிருந்து பிராப்த வினையாக இந்த உடலில் இறைவன் கொடுத்தவைதான் எங்களுக்கு நடக்கப் போகின்றது. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் இங்கு உண்மை. எங்களுடைய இந்த வினைகள் எப்போ நடக்கின்றது, எப்படி நடக்கும் என்பது நடந்து முடியும் வரை இந்த உடலில் எங்களுக்கு தெரியப் போவதில்லை. தெரிந்தால் நாங்கள் அதற்கு ஆயத்தப்படுத்தி விடுவோம். அது ஒன்றுதான் தெரியாது. ஆகவே அந்தந்த நேரங்களில் அந்தந்த அனுபவங்களை எடுப்பதற்காக இறைவன் தான் அதை ஊட்டுகின்றான் என்பதை படித்து விட்டோம். ஆனால் அதே இறைவன் தான் அந்த அனுபவங்களை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக எங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றான் என்பதும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் முயற்சி எடுப்பது தவறு என்பது அல்ல, அல்லது எடுக்காமல் சோம்பலாகவே இருந்து விடலாம், வினைகள் நடப்பது போல் நடக்கட்டும் என்று இருப்பதும் அது நடக்கும் காரியம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் தான் முயற்சி செய்கின்றோம், நாங்கள் தான் சோம்பலாக இருக்கின்றோம் என்று நினைத்து செய்யும் போது உலகியல் ரீதியில் அது உண்மையாக புலப்படுகின்றது. இருப்பினும் உண்மையாக எது நடக்கின்றதென்றால் எல்லாவற்றையும் அவன்தான் செய்கின்றான். நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அந்த முயற்சி நாங்கள் தான் எடுக்கின்றோம் இல்லை என்பதல்ல, ஆனால் அவனால் இயக்கப்படுகின்றது என்பது உண்மை. அதுதான் இறுதி நிலை. ஆகவே அவன் இயக்கத்தில் தான் நாங்கள் முயற்சிகளும் செய்கின்றோம் என்றால் அந்த கேள்வி எழுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. ஆகவே நீங்கள் முயற்சியை செய்யாமல் விடக்கூடாது சாதகரே. முயற்சி எல்லா விடயத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் அதன் பலன் நல்லதாகவும் வரலாம், தீவினையாகவும் வரலாம் என்பது உறுதி. ஆகவே முயற்சி எடுத்தால் எல்லாம் நன்றாகத்தான் அமைய வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் முயற்சி எடுப்பது எங்களுடைய செயலாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் அதற்குரிய பலன் என்ன கிடைக்கும் என்பது பழைய பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அங்கிருந்து வந்த வினைகளில் இந்த உடலுக்குள் வந்தவுடன் அந்த வினைகளில் சிலவற்றை எடுத்து இறைவன் தருகின்றார். அதன் மூலமாக நாங்கள் அதை அனுபவித்து அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதுதான் இந்த உடலில் எங்களுடைய வாழ்க்கை. ஆகவே முயற்சி நிச்சயமாக வேண்டும் என்பது உங்களுக்கு தரப்படும் பதில். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நான் சொல்லவில்லை, பேராசிரியர் சொல்லித் தந்ததிலிருந்து அந்த பதிலை எடுக்கின்றோம். ஆகவே இந்த முயற்சி என்பது செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த நண்பர் கேட்கின்றார், சரி ஐயா, இந்த முயற்சியை பற்றி முதல் சொல்லுங்கள். அதற்குப் பிறகு இன்னொரு கேள்வி, என்னுடைய இரண்டாவது கேள்வி, முயற்சி திருவினை ஆக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு, அதற்குரிய பொருள் சொல்லுவீர்களா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. நிச்சயமாக நானும் சிறு வயதில் அந்த பழமொழியை கேட்டிருக்கின்றேன், முயற்சி திருவினை ஆக்கும் என்பது. அதற்குரிய பொருளை உலகியலில் நாங்கள் என்ன மாதிரி எடுக்கின்றோம் என்றால், நான் எடுத்ததையே முன்வைத்து விடுவோம். முயற்சி திருவினை ஆக்கும் என்றால் முயற்சி செய்யும் போது எல்லாம் நன்றாக நடக்கும் என்று உலகியலில் எடுத்து விட்டேன், எடுத்து வாழ்ந்திருக்கின்றேன். ஆனால் முயற்சி எடுப்பதெல்லாம் நன்றாகத்தான் முடியும் என்பது நடைபெறவில்லை. உங்களுடைய முயற்சியில் சில விடயங்கள் நன்றாக நடந்திருக்கும், சில விடயங்கள் பிழையாக நடந்திருக்கும். ஆகவே முயற்சி எடுப்பது நாங்கள் எடுக்கின்றோம், அது இறை செயல். அதனால் கிடைக்கும் விளைவும் இறை செயல், எல்லாமே அவன். ஆகவே நாங்கள் முயற்சி எடுத்தாலும் அது நன்மையாகவும் முடியலாம், தீமையாகவும் முடியலாம். நன்மையாக முடிந்தால் சந்தோஷப்படுகின்றோம், தீமையாக முடிந்தால் மனச்சோர்வடைந்து விரக்தி அடைகின்றோம். இதுதான் நிலை. ஆகவே இந்த முயற்சி என்பது மிகவும் முக்கியமானது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். ஆகவே இந்த முயற்சியிலிருந்து நாங்கள் நல்லது கிடைக்கும் போது எவ்வளவு இன்பம் பெறுகின்றோமோ, அதே போல் அந்த முயற்சியிலிருந்து அது தீயவையாக கிடைத்தால் மனம் தளரும் நிலையை அடைகின்றோம். இந்த இரண்டையும் தான் நாங்கள் ஒருமித்து பார்க்க வேண்டும், ஒரே நிலையில் நோக்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இருவினை ஒப்பு நிற்க வேண்டும் என்று. ஆகவே அந்த உத்தி கூட சைவ சித்தாந்தத்தில் தான் தரப்படுகின்றது என்று இந்த அன்பருக்கு சொல்கின்றேன். ஆனால் இந்த அந்த அன்பர் கேட்பது முயற்சி திருவினை ஆக்கும் கருத்து கேட்கின்றார். நான் அந்த சொல்லை படித்திருக்கின்றேன், அது ஒரு பழமொழியாக உண்டு. ஆனால் அவர் கருத்து கேட்கும்போது, இதற்கென்ன மாதிரி நான் விளக்கம் கொடுக்கலாம் என்றால், உலகியலில் எல்லாம் நன்றாக நடக்கும் என்பதுதான் திருவினையாக்கும் என்று நான் வாழ்ந்திருக்கின்றேன். ஆனால் இப்போதுதான் அந்த முயற்சி திருவினையாக்கும் என்று இந்த சத்சங்கத்துக்கு முன்னால் 2 முறை என்னிடம் கேட்டேன். அப்போது என்னுடைய மனதில் உதித்தது, திருவினையாக்கும். திரு என்பவன் யார்? இறைவன். ஆகவே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்குரிய பலன் கிடைப்பது இறைவன் செயல் என்று எனக்கு பொருள்படுகின்றது. ஆகவே நாங்கள் முயற்சி செய்துவிட்டு திருவினை ஆக்குமென்றால் அது ஏதோ நல்லதாகத்தான் முடியும் என்று உலகியலில் சிந்தித்து, அது நடக்காவிட்டால் விரக்தியில் சென்று முடிந்திருக்கின்றோம். ஆனால் அந்த திருவினை என்ற சொல்லை நீங்கள் உற்று நோக்கினால், அது இறைவனால் தரப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது புலப்பட வேண்டும். ஆகவேதான் முயற்சி திருவினை ஆக்கும், திரு என்பவன் இறைவன். இது என்னுடைய சொந்த ஒரு உத்தேசம், ஒரு சிந்தனை. இன்று காலை வினை என்பது இரண்டையும் குறிக்கும், இன்பத்தையும் குறிக்கும் துன்பத்தையும் குறிக்கும் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே நாங்கள் செய்யும் முயற்சிக்கு இறை அருளால் எங்களுக்கு இன்பமும் கிடைக்கும் துன்பமும் கிடைக்கும் என்பது அந்த பழமொழியின் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாக அமையும் என்று சிந்தித்தேன் சில வினாடிகளுக்கு முன் இந்த சத்சங்கத்திற்கு. ஆகவே அதை பதிலாக தருகின்றேன் நண்பரே, உங்களுடைய அந்த கேள்விக்கு. அடுத்ததாக அன்பர் கேட்டிருக்கின்றார், தன்னுடைய நண்பர்கள் சிலரை பார்த்திருக்கின்றேன், உலகியல் முயற்சியாக இருக்கலாம், ஆன்மீக முயற்சியாக இருக்கலாம், அவர்கள் அதில் வெற்றி பெறுவதையும் பார்த்திருக்கின்றேன், தோல்வி அடைவதையும் பார்த்திருக்கின்றேன். நான் சைவ சித்தாந்தத்தில் இயங்கிக் கொண்டு போவதால் எனக்கு அதை ஓரளவு சரியான முறையில் அதில் நடை போட்டு கொண்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் என்னுடைய குடும்பத்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காவது ஏதாவது அவர்கள் எடுக்கிற முயற்சியில் அவர்கள் தோல்வி அடைந்து, அவர்களுடைய முயற்சி கைகூடாமல் அது அவர்களுக்கு தீவினையாக அமையும் போது, நான் பல சில முறை சொல்லி இருக்கின்றேன் அவர்களுக்கு, இது எல்லாம் வினைப்பயன் என்று எடுத்துவிட்டு நீங்கள் இருக்க வேண்டியது தான், அதைத்தான் சைவ சித்தாந்தம் கூறுகின்றதென்று. நான் அப்படி அவர்களுக்கு சொல்வது சரிதானா என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இதுக்கு சைவ சித்தாந்த பேராசிரியர் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். இந்த வினைகளை பற்றி படிப்பிக்கும் போது, அவரவர் வினைகள், அவரவர் கொண்டு வந்த வினைகள் அவரவர்களே அனுபவிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கோட்பாடு. ஆகவே நாங்கள் அனுபவிக்கும் வினை, நாங்கள் செய்த பழைய பிறப்பில் செய்த வினைகளால் கிடைத்தது என்று நாங்கள் எங்களுக்கு சொல்லி எங்களை நாங்கள் தீட்டிக் கொள்ளலாம், அல்லது எங்களை நாங்கள் அந்த நிலையில் வைத்து இருவினை ஒப்பாக்கலாம், எங்களுக்கு நாங்களே அதை சரி செய்து கொள்ளலாமே தவிர, பேராசிரியர் சொன்னார், மற்றவர்களுக்கு நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுடைய வினைதான் காரணம் நீங்கள் இப்போது அனுபவிப்பதற்கு, உங்களுடைய கஷ்டங்களை என்ற வார்த்தை பாவிக்க கூடாது என்று பேராசிரியர் சொன்னார். அதற்கு ஒரு அன்பர் அந்த வகுப்பில் கேட்டார், ஏன் ஐயா, அதுதானே உண்மை, அவர்களுக்கு அதை சொன்னால் என்னென்று. சொல்வதில் தப்பில்லை, அவர்கள் சைவ சித்தாந்த சாதகர்களாக அல்லது சைவ சித்தாந்தம் படிப்பவர்களாக இல்லாவிட்டால் அவர்களுக்கு இருவினை ஒப்பும் தெரியாது, வினைகள் இன்பமும் துன்பமும் என்று ஓரளவு புரிந்தாலும் அதனுடைய விளக்கங்களும் தெரியாது. அவர்களிடம் போய் நீங்கள் முன்னால் செய்த வினையால் தான் இப்படி துன்பப்படுகின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அதை ஆகாமிய வினைக்கு எடுக்கின்றீர்கள் உங்களுடைய கணக்குக்கு என்பது சைவ சித்தாந்த பேராசிரியருடைய பதில். எவ்வளவு அதை நாங்கள் சிந்திக்காமல் அதை செய்கின்றோம். மற்றவர்கள் துன்பப்படும் போதுதான் நாங்கள் அதை சொல்கின்றோம், அவர்கள் இன்பப்படும் போது சொல்வதில்லை. ஆகவே அதை நாங்கள் அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக சொன்னால் கூட, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்ன சொல்கின்றதென்றால், நீ உன்னுடைய வினையை அந்த முறைப்படி நினைத்து நீ உன்னை திருத்திக் கொள், மற்றவர்களுடைய வினைக்கு அதனால்தான் நடக்கின்றது என்று உனக்கு சொல்ல உரிமை இல்லை என்பது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவதாக பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அதை ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது என்பது, அந்த ஆகாமிய வினையை நீங்கள் தேவையில்லாமல் எடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் அந்த அன்பருக்கோ சாதகருக்கோ நீங்கள் அதை சொல்லும் போது அவர் மேலும் துன்பப்படுகின்றார், அவருடைய ஆன்மா அது உங்களுடைய வினைக்கணக்கை கூட்டுகின்றது என்பது அதனுடைய பொருள். ஆகவே இந்த அன்பர் கேட்ட அந்த கேள்விக்குரிய பதிலை நாங்கள் அப்படி பார்க்கலாம், பேராசிரியர் சொல்லி தந்த முறைப்படி. ஆகவே இப்ப நாங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் என்றால், இவள் இந்த மூன்று கேள்விகளையும் தான் அவர் போட்டிருந்தார். ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் என்றால், இந்த வினைக்கணக்கையும் முயற்சியையும் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியது மிகவும் முக்கியம். அது சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது. அது ஆன்மீக சாதனையாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் செயலாற்றி கொண்டே இருக்க வேண்டும். இறைவனங்களை செயலாற்றுவதற்காகத்தான் இந்த உடலங்களை படைத்திருக்கின்றான். நாங்கள் ஆற்றுகின்றோம் என்றுதான் நான் இந்த சத்சங்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த முறையில் நாங்கள் ஆற்றிக்கொண்டு போகின்றோம். ஒரு நிலையில்தான் தெரியும் நாங்கள் ஆற்றுவதெல்லாம் அவன் ஆற்றிக்கொண்டிருக்கின்றான் எங்களை வைத்து என்பதுதான் இறுதி நிலை. ஆகவே நாங்கள் அந்த நிலைக்கு வரும் வரை நாங்களாகவே செய்கின்றோம் என்று செய்தாலும் நாங்கள் அந்த முயற்சியில் இருக்க வேண்டும். அதில் அவர் ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் இரண்டாவது கேள்வியுடன் போட்டிருந்தார், நாங்கள் இந்த முயற்சி ஆற்றி அது நன்றாக வந்தால் சந்தோஷப்படுகின்றோம், பிழையாக வந்தால் விரக்தி அடைகின்றோம் ஐயா என்று போட்டிருந்தார். அந்த விரக்தி என்பது உண்மை. அது ஆன்மீக ரீதியாக இருக்கலாம், பொருள் ரீதியாக இருக்கலாம். நாங்கள் அது தோற்றுவிட்டோம் என்றால் அந்த முயற்சியில், அது நாங்கள் கிரியா யோகத்தில் இருந்தாலே நாங்கள் பாபாஜியை பின்பற்றினோம், அவரை நம்பி பல முயற்சிகள் எடுத்தோம், அது பயனளிக்கவில்லை. ஆகவே எனக்கு பாபாஜி தேவையில்லை, அவர் இருக்கிறாரா இல்லையா, கல்லா மண்ணா என்று அவரை உதாசீனம் செய்துவிட்டு அந்த மார்க்கத்தை விட்டு விடுவதோ, அல்லது இறைவன்தான் இதை செய்தான், இனிமேல் நான் இறைவனை வழிபட மாட்டேன், சரியையும் இல்லை கிரியையும் இல்லை யோகமும் இல்லை என்று வாழ்க்கையை மாற்றுவதோ சரியாகாது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். ஏனென்றால் நாங்கள் அந்த நிலையில் அப்படியான ஒரு முடிவை விரக்தியாக எடுக்கக்கூடாது. ஏன்? ஒரே ஒரு பதில்தான், நாங்கள் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகும்போது, அல்லது கிரியா யோகம் மூலம் செயலாற்றி அந்த செயல் மூலம் எங்களுடைய ஆத்ம சாதனையை செய்து கொண்டு போகும்போது, இறுதியாக போகும் வழியிலெல்லாம் நாங்கள் உணர்ந்து கொண்டு செல்லப் போவது எல்லாவற்றையும் நடத்துபவன் அவனே என்றால், எங்களுக்கு நல்வினை கிடைத்தாலும் சரி எங்களுடைய முயற்சி மூலம், அல்லது எங்களுடைய சாதனை மூலம், தீவினை கிடைத்தாலும் சரி, இரண்டும் இறைவனே ஆற்றுகின்றான் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு போய் அதில் முழுமையாக நிற்கும் போது, அதற்குத்தான் பெயர் சொல்கின்றார்கள் இறைப்பணி. இறைப்பணி நிற்கும் போது எங்களுக்கு இந்த விரக்தியோ இன்பங்களோ வர முடியாது என்பது பேராசிரியருடைய கருத்து சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்து. அங்கு ஒரு உவமானம் சொல்கின்றார், அதை நான் முதலும் அங்கேயும் சொல்லி இருக்கின்றேனோ தெரியாது. ஜெஃப் ஆஷ் என்று ஒரு பழைய டென்னிஸ் வீரர் இருந்திருக்கின்றார் இந்த உலகத்தில், கன காலத்துக்கு முதல் அல்ல, சிறிய காலத்துக்கு முதல், எங்களுடைய காலத்திற்கும் முன்னதாக இருக்கலாம். அவர் உலகத்தில் மிக சிறந்த டென்னிஸ் வீரர், பல கிராண்ட் ஸ்லாம்கள் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றார். எல்லோரும் அவரை பற்றி பேசுவார்களாம் உலகத்தில், ஜெஃப் ஆஷ். நான் நினைக்கிறேன் அமெரிக்கனாக இருக்கலாம். அவருடைய இறுதி நிலையில் அவர் அந்தளவுக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கும் போது, திடீரென்று அவரை பரிசோதனைக்கு செய்தபோது, மெடிக்கல் எக்ஸாம், அவருக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. அவர் அந்த வருத்தத்தினால் விளையாட முடியாமல் போகின்றது. அவருடைய இறுதி நிலைக்கும் செல்கின்றார். உயிரை இழக்கின்ற நிலையில் வைத்தியசாலையில் இருந்து கொண்டு தன்னை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார். அப்போது மீடியாக்கள் என்று சொல்லும் இந்த விடயங்களில் பேப்பர்கள் டிவிகளில் எல்லோரும் அனுதாபம் தெரிவிக்கின்றார்களாம் தனக்கு. ஐயோ, இப்படியான ஒரு பெரிய டென்னிஸ் வீரராக இருந்தீர்களே, எத்தனை கிராண்ட்ஸ்லாம் என்ன எல்லாம் விளையாடினீர்கள், மிகவும் நல்ல மனிதர், உங்களுக்கா இந்த கதி என்று மக்களால் பல மக்களாலும் தாங்க இயலாத அளவுக்கு மக்கள் அனுதாபம் தெரிவித்தார்களாம். அப்போது அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினாராம். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்ட சொல்லு சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த சொல்லுத்தான். ஆனால் அவர் சைவ சித்தாந்தம் படிக்கவில்லை, ஆனால் முற்புறப்புகளில் அந்த நிலையில் இருந்திருக்கலாம். அவர் எழுதினாராம் மற்ற எல்லா தன்னுடைய ரசிகர்களை ஆறுதல் படுத்துவதற்கு, நான் இவ்வளவு கிராண்ட்ஸ்லாம் எல்லாம் அடித்தேன், வென்றேன், உலகத்தில் முதலாவதாக கொடி கட்டி பலகாலம் பறந்தேன், அந்த நேரத்திலெல்லாம் இதை தந்தது இறைவன் தான் என்று நான் நினைத்ததே கிடையாது. நான் தான் செய்தேன், நான் தான் வென்றேன், நான் தான் சாம்பியன் என்று நினைத்து வாழ்ந்த காலங்கள் பல. இப்போது இறுதியாக இந்த நோய் வந்து நான் இறுதி நிலையில் வைத்தியசாலையில் இருக்கின்றேன். இறப்பை நோக்கி இப்போதுதான் புரிகின்றது, இந்த இறப்பு வரும்போது இவ்வளவு பேரும் இறைவனை குறை சொல்கின்றீர்கள், எனக்கா இப்படியான ஒரு நிலை, இந்த மனிதனுக்கா என்றெல்லாம் கேட்கின்றீர்கள். நான் வெல்லும் போது அந்த இறைவனை நானே நினைத்ததில்லை, ஆகவே இந்த இறப்பையும் நான் சந்தோஷமாக ஏற்கின்றேன் என்று ஒரு கருத்து கொடுத்திருந்தாராம் என்றது உண்மையான கதை. ஆகவேதான் இந்த முயற்சி அது நன்மையாகவும் முடியலாம், தீமையாகவும் முடியலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் இறைவன் என்பதை நாங்கள் சிறிது சிறிதாக எங்களுக்குள் அந்த பதிவை கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் இந்த அன்பர் கேட்ட அந்த பழமொழிக்கும், அது மிகவும் அருமையான பழமொழி, முயற்சி திருவினையாக்கும். அதை இன்று விரித்து பார்த்தேன், அதற்குரிய அர்த்தம் சிறிதளவு புரிந்ததாக நினைக்கின்றேன். நான் புரிய பண்ணவில்லை, பாபாஜி புரிய பண்ணுகின்றார் என்பதையும் உணர்கின்றேன். ஆகவே நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்வோம், எங்களுடைய வாழ்க்கையிலும் சாதனையிலும் நாங்கள் மேல் நோக்கி செல்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து, இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் பிரியா பாபாஜி நமோ சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் பிரியா பாபாஜி நமோ,
ஓம் பிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முக்கியமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் கூடிய வினைகள் பற்றிய கேள்வி, அந்த கேள்விக்கு சுருக்கமாக தரப்பட்டது. அதை நாங்கள் உள்வாங்கிய விடயம் என்னவென்றால், முயற்சி என்பது எப்போதும் செய்ய வேண்டும், மற்றும் இறைவன் தான் நாங்கள் முயற்சி செய்வதற்குரிய காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்த வேண்டும், மற்றும் இறைவனுடன் தொடர்புள்ளது என்பதையும் அதிலிருந்து உள்வாங்கினோம். அடுத்ததாக முயற்சி திருவினையாக்கும் என்பதற்குரிய விளக்கம் தரப்பட்டது, அவற்றையும் உள்வாங்கினோம். இறுதியாக மூன்றாவது கேள்விக்கும், சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி அவரவர் வினைகளை அவர்களே தான் அனுபவிக்க வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இதில் உள்வாங்கிய விடயத்தை மீண்டும் காணொலிகளை கேட்டு மேலும் தெளிவுபடுவோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.
நன்றி இறைவனையா, மிகவும் சுருக்கமாக இன்றைய சத்சங்கத்திற்கு சுருக்கம் கொடுத்தீர்கள், மிகவும் நன்றி சொல்வோம். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமா.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சிறப்பான முறையில சத்சங்கம் மூலியமா பல அறிவு சார்ந்த விஷயமும் அருள் சார்ந்த விஷயமும் மனசார்ந்த விஷயமும் எல்லாம் கலந்து ஒரு சத்சங்கமாக எப்பயுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சிறப்பான முறையில அப்படிதான் இருக்கணும் சத்சங்கம். நம்ம சாதாரண மனிதர்கள் தான், அருள் மட்டுமே சொன்னாலும் வளராது, மனசார்த்து பேசினாலும் நமக்கு அறிவு வளராது, உலகில் சார்த்து பேசிட்டு இருந்தாலும் நம்ம வந்து முன்னேற முடியாது, கலந்து இருக்கணும், ஆனால் அருள் நிலைக்கு நம்ம சென்றுகிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல பேராசிரியர். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும், நம்மளுடைய செயல் இறைவனை நோக்கி போகணும், குருநாதருடைய நோக்கி போகணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நல்ல சிறப்பான முறையில கேட்ட கேள்விக்கெல்லாம் அருமையான முறையில பாபாஜி சத்சங்கம் மூலமா கொடுத்து, இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த டென்னிஸ் வீரருடைய அந்த அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்கக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரு வாழக்கூடிய காலத்திலயும் இறைவன் அருள் பட்டிருக்காரு, நல்ல சிறப்பா விளையாண்டு ஜெயிச்சிருக்காரு. மரணம் ஒரு நாளைக்கு இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் ஒரு கேன்சர், அது 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 ஒரு விஷயம், அது அதை நம்ம கண்டறிய முடியாது. அது சூழத்துல சூழத்துல நடக்கிறது, சூட்சமத்துல விதிக்கப்பட்ட ஒரு, ஆனா அந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து சொன்ன மாதிரி அந்த மரணத்தையே அவர் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருன்றது, உலகத்துல வாழக்குள்ளேயே சந்தோஷமா இருந்திருக்காரு, உலகத்தை விட்டு நடைமுறையில இருந்து பிரியக்குள்ளேயும் எல்லாரும் விட்டு பிரியக்குள்ளேயும் அது சந்தோஷமா ஏத்துருக்காரு. அப்ப அவருக்கு இறைவனுடைய அருள் ரெண்டு ரெண்டு சைட்லயும் கிடைச்சிருக்கு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கடைசி காலத்துல கூட அந்த ஆணவ மலம் கூடாது, அந்த மரணம் வந்து வரக்குள்ள, ஐயோ நான் அதை செஞ்சேனே இதை செஞ்சேனே எனக்கு இப்படி ஒரு கதி அப்படி ஒரு கதி கடவுள் இருக்காரா, அதை சொல்லாம சொன்னவங்கெல்லாம் நீக்கிட்டு தனக்கு தானே ஒரு முடிவு எடுத்து இது இறைவனுடைய செயல்தான் என்றதை நிலைச்சு நின்னாரு பாருங்க, அதுதான் ஒரு பெரிய வெற்றி. நான் அதை வந்து ரொம்ப நேசிக்கிறேன். அதை போலதான் கிரியா யோக சாதகர் எல்லாருமே தன்னை பக்குவப்படுத்திக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நானா தான் சரி, விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் காலத்துல அதான் நடக்க போகுது, காலம் அதுதான் நடத்த போகுது, நாம அதெல்லாம் காலத்துக்குள்ள இருக்கிறோம். அத சந்தோஷமா ஏற்றுக்கிற பக்குவத்தை மட்டும் இறைவன் நமக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த கடைசி காலத்துல நல்சிந்தனையோட மரணிப்போம், அடுத்த பிறப்புக்கு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு இறைவன்ட்டு நம்ம ஒரு பிரார்த்தனை வைக்கிற மாதிரி அதுன்னு சொல்லி சைவ சித்தாந்தம் சொன்னாங்க. அந்த வகையில அது ரொம்ப சிறப்பான கருத்து. அது நமக்கு இன்றைக்கு கிடைச்ச சத்சங்கத்துல அது ஒரு சிறப்பான வார்த்தை. நன்றி. இந்த சத்சங்க சிறப்படைய இதே போல பாபாஜிய பிரார்த்தனை. ஓம் சிவாய நமஸ்கார்.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மருமையாக சொன்னீர்கள். எந்த விடயத்திற்கும் ஒரு உபமானம் கிடைக்கும் போது அது அந்த விடயத்தை எங்களுடைய சித்தத்தில் முழுமையாக பதிய பண்ணுகின்றது. எங்களுக்கும் அப்படி பல நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு வருகின்றது. ஆனால் நாங்கள் சிறிது சிறிதாகத்தான் அந்த நிலையை எட்ட வேண்டும். அதை மிகவும் அழகாக சொல்வீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாங்கள் அடைய வேண்டும் என்று. ஆகவே அந்த வழி நிற்போம், இவற்றை எல்லாம் நாங்கள் உள்வாங்குவோம், அதன் வழி நின்று எங்களுடைய வாழ்க்கையையும் சாதனையையும் பெருக்குவோம் என்று சொல்லி பாபாஜி பரம்பொருளுக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி. ஓம் ஓம் சிவாய நமஹ.